அசுரர்களுக்கு கொடுக்கூடிய மோட்சம் பக்தர்கள் கொடுக்கூடிய மோட்சம் வேற. அசுரர்கள் வந்து கிருஷ்ணாவுடைய உடல்ல தான் கலக்குறாங்க, ஆனா பக்தர்கள் வந்து கிருஷ்ணாவுடைய உலகத்துல நித்தியமா வாழ்றாங்க. அதனால பக்தர் அடையக்கூடிய மோட்சம் வேற. ஆனா முன்பே பேசின இந்த மாதிரி தூய வைஷ்ணவர் வந்து அதிகம் விரும்ப மாட்டாங்க, நான் கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணும், அவரு கூட வசதியா வாழணும், அவர் மாதிரி வசதியா இருக்கணும், ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கணும், அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. எவ்வளவு பிறவி எடுத்தாலும் நான் அவங்க சேவகனா இருக்கணும். சார், இப்படி இரண்யகசிபுடைய குற்றச்சாட்டு எதுவுமே வந்து நியாயமானதே இல்லை. அவன் என்ன நினைச்சிட்டா, அந்த விஷ்ணு வந்து எப்பவுமே தேவர்களுக்கு சாதகமா இருக்காரு, அசுரர்களுக்கு சாதகமா இல்ல, அதனால அவர் பழி வாங்கணும். அப்ப அவர் அசுரன் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, நான் தவம் பண்ண போறேன், நான் தவம் பண்ண போற நேரத்துல நீங்க போய் எல்லாரும் துன்பப்படுத்துங்க, பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது, எல்லாரையும் ஓட ஓட விரட்டுங்க, நீங்க எல்லாரும் துன்பப்படுங்க, எங்கேயுமே தர்மங்கள் தான தர்மம் எல்லாம் நடக்கவே கூடாது. இந்த எல்லாத்துக்கும் வேர் வந்து விஷ்ணு. பிராமணர்களுக்கும் தர்ம காரியங்களுக்கு எல்லாம் வேர், எல்லா தர்ம காரியங்களுக்கும் வேர் வந்து பகவான் விஷ்ணு. நான் அந்த வேரை வெட்டி சாய்க்க போறேன், அவ்வளவு கோபம் வரும் பகவான் மேல். அவரை கொண்டுட்டு அப்புறம் தான் நான் வருவேன், நான் தவம் அதுக்காக போய் நான் தவம் செய்ய போறேன், இரண்யகசிபு தவம் செய்ய போறேன், மந்தார மலையில போய் தவம் செய்யற. சாதாரண தவம் இல்லாது, ரெண்டு கையை மேல உயர்த்திட்டு இந்த ரெண்டு குதிக்கால் கட்ட வரல நிப்பாங்க, இந்த பாகவத்துல இந்த போட்டோ போட்டிருக்கு, இப்படி நின்றுப்பான், ரெண்டு கை மேல உயர்த்திட்டு ஓம் ஓம் ஓம்னு பல ஆயிரம் வருஷம், பல ஆயிரம் தெய்வ வருஷங்கள், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல. சாப்பிட்டாதானே யூரின் போறது, டாய்லெட் போறதுல ஒண்ணும் கிடையாது, சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, கண்டினியூஸா கடுமையான தபம், கடுமையான தபம், பயங்கரமான தபம். அந்த தவம் செய்து செய்து பல வருஷங்களா வந்து தவம் பண்ணி பண்ணி என்ன ஆயிருது, அப்படியே இந்த புற்று புற்று வந்து வந்து அப்படியே ஃபுல்லா கவர் ஆயிடும், ஆளே தெரியாது. இப்படி தவம் பயங்கரமான தவம் பண்ணப்ப என்னாச்சு, அவனுடைய தலையிலிருந்து அந்த புற்றினுடைய மேற்பகுதியிலிருந்து பயங்கர ஜுவாலை வருது, உஷ்ணம், பயங்கரமான ஜுவாலை. அந்த உஷ்ணம் வரும்போது அது எப்படி இருக்கான், மூன்று உலகத்தையும் எரிச்சிட்டு போறாங்க, பயங்கர தகனம், ஹீட், அது சூடு. அப்ப வந்து தேவர்கள்லாம் பயந்து போய் பிரம்மா இடத்துல வந்து பிரார்த்திக்கிறாங்க, பிரம்மா தான் சிருஷ்டிகர்த்தா, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றவர். பிரம்மா இடத்துல வந்து தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, இந்த இரண்யகசிபு பயங்கரமா தவம் பண்றாங்க, அவன் வந்து சக்திகள் பெற்றுட்டா அவனை ஜெயிக்க முடியாது, தயவுசெய்து நீ வந்து நீங்க போய் அவன் தவத்தை நிறுத்துங்க, நீங்க எங்களெல்லாம் காப்பாத்துங்க அப்படின்னு தேவர்கள்லாம் போய் பிரம்மா இடத்துல வேண்டிக்கிறாங்க. பிரம்மா வந்து அன்ன வாகனம் வச்சிருக்காரு, அந்த அன்ன வாகனத்துல பிருகு முனிவர், பிருகு முனிவரை கூட கூட்டிட்டு அப்படி வராரு, அப்படியே தேடிட்டு வராரு, இரண்யகசிபு எங்க இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியல. கடைசியில இந்த மந்தார மலையில ஒரு இடத்துல பயங்கரமான ஜுவாலை வருது புற்றுல இருந்து, அப்ப கண்டுபிடிச்சிடாரு, இதோ இதான் இங்கதான் இரண்யகசிபு தவம் பண்றான். தன்னுடைய கமண்டலத்துல பிரம்மாவுடைய ஜக்ல தண்ணி வச்சிருக்காரு, அதை எடுத்து அப்படி தெளிக்கிறார், தெளித்தோடனே அந்த புற்றுடைய மண்ணெல்லாம் போய் இரண்யகசிபு நிக்கிறான், வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு, சதைகள்லாம் கிடையாது, எல்லாம் கரையெல்லாம் அரிச்சு போய் வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆத்மா வந்து ஒரு கேள்வி வரும், எப்படி எலும்பு கூட்டுல ஆத்மா இருக்கும் அப்படின்னு கேள்வி வரலாம், ஆத்மா எப்படி எலும்பு கூட்டுல உயிர் வாழ முடியும், ஆத்மாக்கு இன்னொரு பேர் சர்வகதா, எங்கும் எங்கும் உயிர் வாழக்கூடியது, எங்கும் இருக்கக்கூடியது, ஆத்மாவை அந்த யோக முறை மூலமா நிறுத்தி வைக்க முடியும், இந்த சதைகள்லாம் போயிட்டா கூட அந்த யோகியானவன் தபத்தினால அந்த எலும்பு கூட்டில் கூட உயிர் வாழ முடியும். அப்படி வந்து இரண்யகசிபுவுடைய ஆத்மா வந்து அந்த எலும்புல இருக்கு. பிரம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு, என்னன்னா இப்படி ஒரு தவம் பண்றானே, இந்த மாதிரி தபம் யாருமே பண்ண முடியாது, கடுமையான தபம். இந்த பிருகுமுனிட்ட சொல்றாரு, பிருகுமுனிவரே பாருங்க, உங்களை மாதிரி முனிவர்கள் கூட இப்படி தவம் செய்ய முடியாது, எவ்வளவு கடுமையான தபம், பயங்கரமான முயற்சி, அது கடுமையான முயற்சி, அது பயங்கர கடுமையான தபம். பிரம்மா வந்து திரும்ப அப்படி தண்ணி தெளிக்கிறார் அவனுடைய அந்த எலும்பு கூட்டு மேல, எலும்பு கூட்டு மேல தண்ணி தெளிச்ச உடனே அந்த எலும்பு கூட்டுல வந்து அவனுக்கு புது உருவம் கிடைக்குது. அப்படியே இந்த தங்கத்தை உருக்கி காய்ச்சின மாத்தி ஒரு ரூபம், அப்படி பல பல பலன்னு ஒரு ரூபம். அப்படி புது உடல் கிடைச்ச உடனே அவனுக்கு வந்து பிரம்மதேவரா முன்னாடி நிக்கிறார். பிரம்மா வந்து எரிணிகாசிப்பு அப்படின்னு சொன்ன உடனே எரிணிகாசிப்பு கண்ணை திறந்து பாக்குறாரு, பிரம்மதேவர் தன் முன்னாடி இருக்காரு. உடனே சாஸ்திரமா விழுந்து நமஸ்கரிக்கிறார், ஓ பகவானே. ஏன்னா அவருக்கு அவரு தான் பகவான். எப்பவுமே வந்து அசுரத்தன்மை வாய்ந்தவங்களுக்கு தேவர்கள் தான் பகவான். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எல்லாம் செய்வாங்க. ஏன்னா பகவான் மேல அவங்களுக்கு பொறாமை இருக்கு. எரிணிகாசிப்பு சொல்றாரு, பிரம்மதேவர்கிட்ட பிரார்த்திக்கிறாரு, நீங்க தான் இந்த உலகத்தை படைக்கிறீங்க, நீங்க தான் எல்லா உயிர்வாளிகளையும் படைக்கிறீங்க, நீங்க எல்லா சக்தி பெற்றவர், நீங்க யோக சக்தி பெற்றவர், நீங்க அது பெற்றவர், நீங்க இது பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு எரிணிகாசிப்பு வந்து புகழ்றாரு பிரம்மாவை. பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இப்போ எரிணிகாசிப்பு, உன்ன மாதிரி பக்தன் நான் பார்த்ததில்லை, உன்ன மாதிரி தவம் பண்ணணும்னு நான் பார்த்ததில்லை, தபத்தை நிப்பாட்ட வந்தவரு உனக்கு என்ன வர வேணும்னு கேளுட்டு. அவன் தபத்துல சந்தோஷமாயி உனக்கு என்ன வர வேணும்னு கேளு. பிரம்மதேவரே நான் என்ன கேட்க போறேன், எனக்கு மரணம் இல்லாமல் பண்ணிடுங்க போதும். என்ன கெட்டான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. மரணம் இல்லாத வரமா, மரணம் இல்லாத வரம் எப்படி நான் கொடுக்க முடியும்? ஏன்னா பிரம்மா சொல்றாரு எரிணிகாசிப்புட்ட, எரிணிகாசிப்பு நானே ஒரு நாள் இறந்து போயிடுவேன், எனக்கு ஒரு நாள் மரணம் வரும். அப்படி மரணம் நானே மரணம் அடையும் போது நான் எப்படி உனக்கு மரணம் இல்லாத வரம் கொடுக்க முடியும்? இந்த உலகத்தில் ஜெனிக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒரு நாள் மரணம் அடைஞ்சுதான் ஆகணும், வேற ஏதாவது வரம் கேளு. நீ யோசிச்சான், ஏடா அது இப்படி மரணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, மரணம் வரும், மரணம் இல்லாத வரம் கொடுக்க முடியாது. ஸோ எரிணிகாசிப்பு புத்திசாலியான ஒரு அசுரன். அவன் யோசிச்சா எப்படியெல்லாம் மரணம் வரும், இந்த விஷ்ணு இருக்கார் இல்லையா அவர் ரொம்ப புத்திசாலி, அவன் வந்து தேவர் ரூபத்தில் வராம திடீர்னு காட்டு பண்ணியோட ரூபத்தில் வந்து என் தம்பி கொன்னான் இல்லையா, அப்ப என்ன மிருகத்தினால கொல்லப்படக்கூடாதுன்னா, சரி மிருகத்தினால உன்னை கொல்ல முடியாது, ஆ தேவர்ல ஒரு தேவர்ல அமைச்சு என்ன கொல்லலாமே, அப்ப தேவர்லால நான் கொல்லக்கூடாது, தேவராலே உன்னை கொல்ல முடியாது, ஆயுதம் வச்சு என்ன கொல்லலாமே, ஆயுதம்னாலும் உன்னை கொல்ல முடியாது. அப்போ என்னை வந்து மிருகத்தினால கொல்லக்கூடாது ததாஸ்து அப்படி ஆகட்டும், என்ன ஆயுதம் வச்சு கொல்லக்கூடாது ததாஸ்து அப்படி ஆகட்டும், என்ன தேவர்கள் வந்து கொல்லக்கூடாது ததாஸ்து அப்படி ஆகட்டும், என்ன இரவுல கொல்லக்கூடாது, பகல்ல கொல்லக்கூடாது, வீட்டுக்குள்ள கொல்லக்கூடாது, வீட்டுக்கு வெளியே கொல்லக்கூடாது, இப்படி எப்படியெல்லாம் மரணம் வரும் யோசிச்சு யோசிச்சு கேட்டுருந்தான் பிரம்மதேவரும். ததாஸ்து ததாஸ்து அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும், விருப்பப்படியே நடக்கும், உனக்கு இரவுல மரணம் வராது, உனக்கு பகல்ல மரணம் வராது, உன்னை வீட்டுக்குள்ள கொல்ல முடியாது, உனக்கு வீட்டுக்கு வெளியே கொல்ல முடியாது, உன்னை மனுஷனால கொல்ல முடியாது, உன்னை மிருகத்தால கொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னும் ஆசை வேற என்ன வேணும், எனக்கு எல்லா யோக சித்தியும் வரணும், உனக்கு எல்லா யோக சித்தியும் கிடைக்கும், சந்திர சூரியன் இல்லாம நான் வெளிச்சத்தை உற்பத்தி பண்ண முடியும், உன்னால அதுவும் பண்ண முடியும், யாருடைய தெய்வம் அவருக்கு தேவையில்லை. எரிணிகாசிப்பு நினைச்சா சந்திரன் சூரியன் இல்லாம வெளிச்சம் கொடுப்பான், வருணோட உதவி இல்லாம தண்ணீர் உண்டு பண்ணுவான், இந்திரனோட உதவி இல்லாம மழை உண்டு பண்ணுவான், அவ்வளவு வரும், எல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கும்னா. இப்ப எரிணிகாசிப்பு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, ஆ இனி என்ன அழுக்கு எவனும் கிடையாது, நீ பிறந்து வர முடியாது, இனி ஒரு உயிர் வந்து பிறந்து வந்து எனக்கு கொல்லவே முடியாது, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திரும்பி வந்தான், பயங்கரமான வேலை ஆரம்பிச்சிட்டான், நிறைய வர வேற வந்துச்சு இல்லையா, மூணு உலகத்துக்கு தேவர்லாம் பயந்து ஓடிட்டான், வந்தவனே சொர்க்கத்தை விட்டே ஓடிட்டான், ஏற்கனவே பயந்துதான் இருக்கான் தேவர்கள்லாம். காரணம் என்னன்னா எரிணிகாசிப்பு தவம் பண்ண போனார் இல்லையா, அந்த நேரத்தில் போய் அவன் வைஃப் பிடிச்சிட்டான், மனைவி பிடிச்சிட்டான் இந்திரன், இவன் வந்து இவ்வளோ உயிரோட விடக்கூடாதுன்னு, இவன் அசுரனுடைய மனைவி, அது மட்டும் இல்லை அவன் கர்ப்பவதியா இருக்கா, ஓ இவன் கர்ப்பவதியாக இருக்காளா, அப்போ வயிற்றுக்குள்ள இந்த அசுரனுடைய சக்தியில் இருக்கு, அவன் குழந்தை இருக்க, இவன் நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆயிடுவான், இவன் வந்து இப்பயே கொண்டுடணும்ல, எப்பயே கொண்டுடணும் தான் அவன் அழறா, என்னை விட்டுடு, நான் கர்ப்பவதியா இருக்கேன், என்னை கொண்டு நீ, இல்லை இல்லை உன்னை உயிரோட விடக்கூடாது, இந்த குழந்தை வந்து நாளைக்கு திரும்ப எங்களுக்கு எதிரியாவான், அப்பனை காட்டில டபுள் மடங்கு வருவான், அதனால விட மாட்டேன்னா கொல்ல போறேன்னு வந்து நாரது மணி வச்சு வர ஆரம்பிச்சு. நாரது மணி நாரது மணி வந்து சொல்றாரு, இந்திரா இந்திரா இரு இரு, என்ன நீ இப்படி ஆயிட்ட, நீ ஒரு பெண்ணை கொள்றது வந்து தர்மமே இல்லை, அது பாவ காரியம், அதெல்லாம் சரிதான் முனிவரே, இவ வயிற்றுல அந்த அசுர குழந்தையில இருக்குண்ணா, நான் உனக்கு வாக்கு தரேன், இந்த குழந்தைனால உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நன்மைதான் நடக்கும், என்ன நம்பு, இந்த பொண்ணை விட்டுடு நீ. சரி நாரத முனிவர் சொல்றாரு, பிராமணர் முனிவர் எல்லாம் தெரிஞ்சவர், சரி, நான் உங்களுக்காக அவளை மன்னிச்சு விடுறேன். அப்ப எரிநிகழ்ச்சிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி என்ன ஆகும்? உயிரோட விட மாட்டார் ஒரு தேவரி இல்லையா? வந்த உடனே அவனை எல்லாம் கொல்லன்னு தான் பாக்க, எல்லாம் ஓடிட்டான் அவன், சொர்க்கத்தை விட்டே ஓடிட்டான். எரிநிகழ்ச்சிக்கு வராது தெரிஞ்சா. நாரத முனிவர் வந்து அந்த பொண்ணை தான் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்து, நீ உன் ஹஸ்பண்ட் வர வரைக்கும், உன் கணவன் வர வரைக்கும் நீ ஆசிரமத்துல ஏறு, அவன் தவம் முடிச்சுட்டு வந்தோடனே நீ திரும்ப போயிடலாம். கூட்டிட்டு வந்து ஆசிரமத்தை வச்சுருக்கேன். தினமும் பாகவதம், நாரத முனிவர் வந்து தினமும் பாகவதம் வாசிக்கிறார். பாகவதம் வாசிக்க வந்து அந்த பொண்ணு உட்காந்து கேட்டுட்டே இருக்கு. பாகவதம் படிக்கும்போது தூக்கம் வரும். இப்ப நம்ம எல்லாம் சாப்பிடாததுனால தூக்கம் வரல, சாப்பிட்டோன்னா தூக்கம் வரும். சாப்பிடாம விரதம் இருக்கும்போது பாகவதம் கேட்டா தூக்கமே வராது, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். காலையில ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு வந்து பாகவதம் கேளுங்க, அங்கேயே பெட்டு போட்டு படுத்துருவாங்க, தூக்கம் வரும் இல்லையா? சோ இந்த என்ன பண்ணாவோ, பாகவதம் படிச்சுட்டு அப்படி தூங்கிட்டான். ஓ ஓன்னு சொல்லிட்டே இருக்க, கதை சொல்லுமே என்ன பண்ணுவோம், ஓ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அப்படி சொல்லிட்டே இருப்போம்ல, சத்தமே வரல, அவர் தூங்கிட்டா. திடீர்னு சவுந்து வருது, ஊன்னு கேட்குது. இப்ப குழந்தை சொல்லிட்டு இருக்கு உள்ள, பல்லாத மாதிரி கேட்டு இருக்காரு. நாரதமுனிக்கு புரிஞ்சுட்டாரு, ஓ இவ தூங்கிட்டா, அந்த குழந்தை தூங்கல, அது கேட்டு இருக்கு, அதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நாரதமுனிவர் தான் பல்லாதோடைய ஆன்மீக குரு. அந்த குழந்தை கேட்டுட்டே இருக்கு, வயிற்றுக்குள்ள இருந்து கேட்டுட்டே இருக்கு. எல்லா விஷயம், எல்லா கதைகளும் பகவான் லீலைகள், அவருடைய அவதாரங்கள், அவருடைய கருணை, பக்தருடைய மகிமை, பக்தி தொண்டருடைய மகாத்மியம், எல்லாமே கேட்டு. அப்படி ஒரு தெய்வீகமான குழந்தை தோன்றியது. இன்னைக்கு கஷிப்பு வந்து தபம்லாம் முடிச்சுட்டு வந்து மூணு உலகத்தையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தா, எல்லாம் பயந்து ஓடுறாங்க, தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள், ஒரு பய வந்து முன்னாடி நிற்க முடியாது. பிரம்மா விஷ்ணு சிவாவை தவிர மீதி எல்லாரும் அவனுக்கு கண்ட்ரோல்ல தான். பிரம்மா விஷ்ணு சிவனை தவிர மீதி எல்லாருமே அவனுக்கு, நாரத முனிவர் உட்பட. ஸ்ரீ நாரத முனிவரை கட்டுப்படுத்த முடியாது, இருந்தாலும் நாரத முனிவர் வந்து ஏத்துன்றார், அவன் கூட லீலை பண்றார். மாதிரி எல்லாருமே வந்து எரிநிகழ்ச்சிப்புடைய கட்டுப்பாட்டுல வந்துட்டாங்க. மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி, யாரையும் ஜெயிக்க முடியாது, யாராலும் அவனை ஜெயிக்க முடியாது, யாரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கவும் முடியாது. எல்லாம் பயந்து போய் தேவர்கள்லாம் வந்து பிரம்மாட்டது, என்ன பிரம்ம தேவர் எப்படி ஆகி போச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் பகவான்கிட்ட தான் போகணும். எல்லா தேவர்களும் பகவான் இடத்துல வராங்க, பகவான்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறாங்க, பகவானே நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க தான் எல்லாருக்கும் அடைக்கலம் தருவரவே, நீங்க தான் உயிர் வாழ்வின் மேல கருணை உள்ளவரு, இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய அவதார பண்ணிகளை காப்பாத்திருக்கீங்க, இந்த எரிநிகழ்ச்சி போட்டு இந்த என்ன காப்பாத்துங்க. இப்போ பகவான் வந்து என்ன சொன்னார் தெரியுமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் வருவேன். எப்ப என்னுடைய பக்தன் துன்பப்படுறானோ அப்ப நான் வருவேன். யாரு? பிரல்லாது மகாராஜா கஷ்டம் ஏற்படும் போது, தேவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது பகவான் உடனே வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கட்டார். தேவர்களும் பக்தர்கள் தான் இல்லையா? தேவர்களும் பக்தர்கள் தான். தேவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும்போது பகவான் என்ன சொல்லிட்டாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, ஆனா பிரல்லாதருக்கு கஷ்டம் நான் வருவேன். எப்ப என்னுடைய பக்தன் பிரல்லாதர் வந்து என்ன கஷ்டம் துன்புறுத்துறாரோ அப்ப உடனே நான் வருவேன். ஏன் தேவர்கள் கஷ்டம் உடனே வர வரணும்னு வரணும் பகவான் சொல்லலையே, வெயிட் பண்ணுங்கட்டார். தேவர்களும் பக்தர்கள் தானே, தேவர்கள் வந்து பௌதீகமான ஆசை உள்ளவங்க. நான் இந்திர பதவி அடையணும், நான் வந்து சொர்க்கத்துக்கு எஜமானா இருக்கணும், எல்லாம் அனுபவிக்கணும். ஆனா பிரல்லாத மாதிரி பக்தருக்கு எந்த ஆசையும் கிடையாது. நான் இந்த லோகத்துல போய் பதவி அடையணும், மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகணும், பேர் புகழ் வரணும், எந்த ஒரு ஆசையும் கிடையாது. பிரல்லாத மாதிரி பக்தருக்கு ஒரே ஆசை, பகவானுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் தொண்டு செய்யணும், கைங்கரியம் பண்ணணும், அதுதான் ஒரே ஆசை, வேற எந்த ஆசையும் கிடையாது. அதுதான் கலப்படமற்ற பக்தி, தூய்மையான பக்தி. தேவருடைய பக்தி வந்து கலப்படமான பக்தி. அதனாலதான் அந்த பக்திக்கு இந்த பக்தி என்ன வித்தியாசம், சகாமா அல்லது சர்வகாமா, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்க. தேவர்கள் வந்து சகாம பக்தர்கள், இவங்க வந்து பிரல்லாதர், இவங்கெல்லாம் அம்பரீஷர், பிரல்லாதர், இவங்கெல்லாம் வந்து தூய்மையான பக்தர்கள். அக்காம பௌத்திக ஆசை கூட கிடையாது, துளி கூட கிடையாது அவங்க. சோ அதனாலதான் தேவர்கள் பிரார்த்திச்சே வந்து பகவான் வந்து பொறுமையா இருங்க, சகிச்சுக்கோங்க, ஆனா என் பக்தன் பிரல்லாதனை அவன் துன்புறுத்தும் பொழுது நான் வருவேன். அப்படி கூட பார்க்கும்போது பிரல்லாதர் வந்து உடனே வரல, பிரல்லாதர் வந்து கூட பகவான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணாரு. காரணம் என்னது, பிரல்லாதருடைய தெய்வீகமான குணம் இந்த உலகத்துக்கு தெரியணும். பிரல்லாத மகாராஜா வந்து முதல்ல மடியில வச்சிருந்து எண்ணெய் கசிப்பு தூக்கி கீழே போட்டான், இந்த குழந்தையை கொண்டுருங்கன்னா. அப்ப முதல் தடவை கொல்ல போகும்போதே பகவான் வந்திருக்கலாம், ஆனா பகவான் வரல. முதல் அட்டம்ப்ட்ல, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்து பிரல்லாதரை எண்ணெய் கசிப்பு கொல்லும் போதே பகவான் வந்து எண்ணெய் கசிப்பு கொண்டிருக்கலாம். பட் ஆனா பகவான் வந்து வரல, எண்ணெய் கசிப்பு கொல்ல வரல. பகவான் வந்தாரு, பிரல்லாதரை காப்பாத்துறதுதான் வந்தாரு, எண்ணெய் கசிப்பு கொல்ல வரல. பட் ஆனா ரெண்டு மூணு அட்டம்ப்ட் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. என்னென்ன பண்ணாங்க, பிரல்லாத வந்து நெருப்புல தூக்கி போட்டாங்க, சமுத்திரத்துல தூக்கி போடுறாங்க, மலை வச்சு தூக்கி போடுறாங்க, பாம்பு வச்சு கடிக்க விடுறாங்க, யானை வச்சு மிதிக்கிறாங்க. ஒவ்வொரு அட்டம்ப்ட்லயும் பகவான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, பிரல்லாதர் வந்து எவ்வளவு ஒரு தூய்மையான வைஷ்ணவர், எந்த அளவுக்கு பகவான் மேல முழு நம்பிக்கையோட இருக்கிறாரு, எந்த அளவுக்கு நான் இந்த சரீரம் அல்ல நான் ஆத்மா, ஒரே தத்துவம் தான் பிரல்லாத மகாராஜ். முக்கியமான தத்துவம் என்னது, பிரல்லாதர் தன் இந்த உடல்ல நினைக்கல. இந்த உடல் என்ன வேணா பண்ணிட்டு அவங்க யானை வச்சு மிதிக்கிறாங்களா, மிதிக்கட்டும், நான் சாக மாட்டேன், இந்த உடம்பு தானே சாக போகுது, நான் பகவான் நினைச்சுட்டே இருக்கேன் இல்லையா. பிரல்லாதர் என்ன சொல்றாரு, நான் பகவான் நாம சொல்லிட்டே இருக்கேன், அப்ப இந்த உடம்புக்கு ஒன்னா எனக்கு நஷ்டம் ஒண்ணும் இல்லையே. இதுலதான் ஒரு கிளியரா இருக்கு, அதுதான் தூய பக்தி. தூய பக்தர் வந்து உடல் தளத்துல பாதிப்படைறது இல்ல. சோ பிரல்லாத மகாராஜா அவ்வளவு உறுதியான பக்தரா, உயர்தர முதல் தரமான பக்தரா இருக்காரு. இந்த இந்த உடம்பு நெருப்புல போட்டா இந்த உடம்பு தான் அழியும், ஆத்மா அழியாது. நயனம் சிந்தந்தி சாஸ்திராணி நயனம் தகதி பாவகா, ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நடிக்க முடியாது, காற்றால் உழத்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது. படிக்கிறோமே நம்ம, ஆனா நம்ம மறந்து போயிடுறோம். இல்லாத மாதிரி உள்ளவங்க நடைமுறையில ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஓகே, என்ன நெருப்புல போடுறாங்களா போடட்டும், தண்ணியில போடுறாங்களா போடட்டும், யானை வச்சு மிதிக்கிறாங்களா மிதிக்கட்டும், மலை வச்சு போடுறாங்களா போடட்டும், அவர் வந்து எல்லாம் ஏத்துன்றாரு. அப்ப பிரல்லாத மகாராஜாவுடைய தெய்வீகமான குணம் என்னன்னு நமக்கு தெரியணும், அவர் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை உள்ளவர்னு தெரியணும், எந்த அளவுக்கு நிதான புத்தி உள்ளவர்னு தெரியணும், எந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து பொறுத்து கொள்றாருங்கிறது தெரியணும். அப்ப எல்லா விதமான தெய்வீகமான குணமும் பிரல்லாதிட்ட இருக்கு, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். அதனால பகவான் வந்து பிரல்லாதருடைய தெய்வீகமான குணங்களை நமக்கு காமிச்சு கொடுத்துட்டே இருக்காரு. தென் ஒரு டைம் வந்தது, அந்த நேரத்துல கரெக்டா பகவான் வந்தார். சோ இப்படி வந்து இரணியகசிபு வந்து பயங்கரமான ராட்சசன், அவன் வந்து பல திக்குகளை ஜெயிச்சு மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிண்டு அவன் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வந்து பகல் உபன்யாசத்தை இதோட நிறுத்திடுவோம், திரும்பவும் நைட்டு கண்டினியூ. ஓகேவா? சோ இது அடுத்து ஈவினிங் கிளாஸ்ல வந்து நம்ம பிரல்லாதருடைய தெய்வமான குணங்கள், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இன்னும் பர்தரா இந்த லீலையில தத்துவங்களை என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பேசுவோம்.